ஏசாயா அத்தியாயம் 40. என் மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் ஆதரவாகப் பேசி அதின் போர் முடிந்தது என்றும் அதின் அக்கிரமம் நிவிர்த்தியானது என்றும் அது தன் சகல பாவங்களுக்காக யெகோவாவின் கையில் இரட்டிப்பாக அடைந்து முடிந்தது என்றும் அதற்குச் சொல்லுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். யெகோவாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்குப் பாதையை சீர்படுத்துங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் யெகோவாவின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாகக் காணும், யெகோவாவின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டானது. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டானது. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் அதின் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது. யெகோவாவின் ஆவி அதின்மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். மக்களே, புல் புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோனுக்கு சுவிசேஷம் கொண்டு வருகிறவளே, நீ உயர்ந்த மலையில் ஏறு. எருசலேமுக்கு வரும் சுவிசேகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ யெகோவாகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் கொடுக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாக நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் கணக்கிட்டு பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி மலைகளை அளவுகோலாலும் தராசாலும் நிறுத்துவார். யார் யெகோவாவுடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தமது நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாருடன் ஆலோசனை செய்தார்? இதோ தேசங்கள் வாளியில் வடியும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் கருதப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவைப் போல் தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் விறகுக்குப் போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகனபலிக்கும் போதாது. சகல தேசங்களும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் கருதப்படுகிறார்கள். இப்படியிருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? உலோக வேலை செய்பவன் ஒரு சிலையை வார்க்கிறான், கொல்லன் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளிச் சங்கிலிகளை பொருத்துகிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்துப்போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சிலையை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதிமுதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதின் குடிமக்கள் வெட்டிக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேறிடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதும்போது பட்டுப்போவார்கள், பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போகும். இப்படியிருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை சமமாக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் படையை பெரிய கூட்டமாக புறப்படச் செய்து அவைகளை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளின் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி யெகோவாவுக்கு மறைவானது என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ ஏன் சொல்ல வேண்டும்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். யெகோவாவுக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல இறக்கைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள்.